கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு சிறிய ஆபரேஷன் நடந்தபடியால் அதை தேவன் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது. தொண்டையிலே இன்னும் குரல் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கிறது. ஆகவே தேவசமத்திலே தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து வர போறோம். இது கிறிஸ்துமஸ் நாட்கள் இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை இந்த உலகத்திலே அநேக நாடுகளே கொண்டாடுகிறார்கள். அநேக வேலை செய்யும் ஃபேக்டரிகள் பூட்டப்படுகிறது, லீவு கொடுக்கிறார்கள். பாடசாலை பூட்டப்படுகிறது. அநேக நாடுகளிலே 25-26 எல்லாம் லீவு. காரணம், இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். தேவன் எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக அடிமையின் கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய சுவாமத்திலே வர வேண்டும். எங்களை அன்பு கூர்ந்தபடியா அவர் பூமியிலே வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலங்களும் அவர் வீற்றிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவரிடம் நாங்கள் கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டிருப்பது நல்லதுதான். ஆனால் அவர் இனி அடிமையின் கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வரப்போறது இல்லை. அவர் ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தராய், மகிமை பொறிந்தவராய் இந்த பூமிக்கு வரப்போறார். விஞ்ஞானம் எவ்வளவு நுட்பமாய் வளர்ந்தாலும், என்ன காரியத்தில் அவர்கள் வளர்ச்சி அடைந்திருந்தாலும், அவருடைய வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறது. முதலாவது வருகை, இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை குறித்து கிட்டத்தட்ட 400-500 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்கள் அவர் இங்கே பிறப்பார், என்ன பேரிடுவார், எந்த காரியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்த காரியங்களும் வேதத்திலே அநேக தீர்க்க தரிசனம் மூலம் சொல்லப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தான் வாழ்ந்த காலத்திலே சீஷ புத்தகங்களிலே அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமே, வெளிப்படுத்த புத்தகத்தை வாசிக்கும் போது டானியலுக்கு மறைபொருளான காரியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரம். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே ஒரு காரியத்தை மத்தியு மார்க்கு லூக்கா சுவிசேஷங்களிலே இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர் சொன்ன சில காரியங்களை குறித்து நாம் பார்த்து கடன் செலுத்துகிறோம். நான் ரகசிய வருகையை குறித்தோ 2வது வருகையை குறித்தோ தடிப்பட்டு சொல்லவில்லை. அவருடைய வருகையை குறித்தான் நான் சொல்லுகிறேன். ரெண்டு கலந்து வரும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரம். அதுல 2 பகுதிகளுக்கு, ஒன்று ரகசிய வருகை, ஒன்று பகிரங்க வருகை. அதுக்கெல்லாம் வேத ஆதாரங்கள் உண்டு. ரகசியமா வர்ற காரியங்கள் தெசலோனிக்கேயிலும், பகிரங்கமா வர்ற காரியங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது என்ன சொன்னார் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்து கடன் செல்ல போகிறோம். நீங்கள் வாசிக்க தெரியும், எடுத்துக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். பாருங்க, நான் வாசிக்கிறேன். 6, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுங்கள், கலங்காதபடி. என்ன செய்வார்? என்ன கேட்டா? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுகிறார். ஜனத்துக்கு தூரமா ஜனம் எழும்பும். இதே காரியத்தை பார்த்தால் மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே பார்த்தால், 13வது அதிகாரத்திலே பார்த்தால், 7, 8, 9 முதல் பகுதியிலே பார்த்தால், நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். பாருங்க, இதிலே இந்த வசனத்திலே 4வது வசனத்திலே பார்த்தால், அவர்கள் வஞ்சிக்க படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கிறீங்க. அப்ப வஞ்சிக்கிற காரியங்கள் பூமியிலே உண்டு. நீங்க வஞ்சிக்காதபடி எச்சரிக்கிறீங்கன்னு சொல்லுகிறார் ஆண்டவரே. திருப்பி ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார், என்ன சொல்றார், அநேகர் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். அப்ப நீங்க வஞ்சிக்கப்படாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்படுது எச்சரிக்கையாருங்கள் சொல்லப்படுகிறார். அதே இடத்துல மாற்றுளை பார்த்தால் கூட இந்த காரியத்தை சொல்லப்படுது, நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். லுக்கவுளு பாருங்கள், அதுலேயும் சொல்லுக்கு வஞ்சிக்கப்படாதுங்கள் எச்சரிக்கையாருங்கள் சொல்லி பின்பற்றாதிருங்கள். பரிசுத்த சபையை குறித்து அவர் சொல்லுகிறார், நீங்க அவர்களை பின்பற்றாதிருங்கள். அவர் போதிக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிறார்கள், இயேசு மேசியா வரப்போறன்னு சொல்லுகிறார்கள். ஆனா அதன்படி அவர்கள் நடக்கிறார்கள். ஆகவேதான் நான் சொல்ற அவரை பின்பற்றாதிருங்கள். ஆகவே நாம் கடைசி காலத்திலே நாம் எச்சரிக்கையாய் வஞ்சிக்கப்படாதபடி அவர்களை பின்பற்றாதபடி நாம் அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்க. என்ன சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போறது நிச்சயம். ஆனால் எப்ப வருவார் அது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் கேட்டபோது அவர் சொல்றார், பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியா. அந்த நாளையை அந்த நேரத்தை அவங்களுடைய தூதரரும் அறியார்கள். அப்ப எப்ப வரப்போறார் என்று தெரியாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் சொன்ன காரியங்கள், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் ஜனத்துக்கு உபயோகமா, ஜனம் அநேக பூமியாட்சிகள். நாம் படிக்கிற காலத்திலெல்லாம் 68-69 ஆண்டுகளெல்லாம் பூமியாட்சி என்று கேள்விப்பட்ட எங்கேயாவது ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு ஒரு கேள்விப்பட. இப்ப என்ன நடக்குது, வந்த இடத்துல திருப்பி திருப்பி வருது. சுனாமி புதிதாக வந்திருக்கு, எல்லா இடத்திலையும் அதுக்கான கவிகளை போட்டு எச்சரிப்பான காரியங்களை நடத்துற, எல்லா சமுத்திரத்திலும் எச்சரிப்பின் காரியங்களை, அது சில சமுத்தியை கொடுக்க இல்லையா, அப்படி இருந்தும் வந்துவிட்டது. கொள்ள நோய்கள், பறவை காய்ச்ச, பண்டி காய்ச்ச, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது, அதிக ஜாக்கிரதை இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கான காலங்களை குறித்து யாரும் எவருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னவர்கள், அப்படி நாட்களை குறித்து சொன்னவர்கள், செய்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் தோல்வி அடைந்து போனதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் எந்த நாளிகையிலே எப்போது வருவார் என்று நான் யாரும் எவரும் சொல்ல முடியாது. ஆனால் எந்த காலத்திலே வருவார் என்றே நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், இவர்கள் வந்து ஒரு காரியத்தை அவரிடத்திலே கேட்கிறார். என்னது, மத்தேயு 16:2-3 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16:2-3 வசனம்,
அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக,
யாருக்கு, பரிசேயர் சரிசேயர் வந்து வானத்திலே தங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும்படியாக கேட்கிறார். சரி,
அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற போது சிவானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா?
காலங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? எப்படியான காலத்திலே வாழ்க்கை, அப்ப ஆண்டவர் எந்த நூற்றாண்டிலே எந்த காலத்திலே வருவார் என்று ஓரளவு நாங்கள் ஊகிக்க முடிகிறதா, நிதானிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியை சிருஷித்தார் இல்லையா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் பார்த்து மூன்றாம் வசனத்திலிருந்து பார்த்தார், அங்கே சிருஷ்டிப்பு குறித்து சொல்லப்படுகிறது. வெளிச்சம், சந்திரன், சூரியன், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆறானால் என்ன செய்கிறார்? மனுஷரை உண்டாக்குறார். எப்படி அவர் உண்டாக்குறார்? இது பழைய ஆட்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ஆனா பழைய ஆட்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். புதிதாக வர்றவர்களுக்கு நாங்கள் ஏன் தேவனை ஆராதிக்கிறோம், ஏன் இப்படி துதிக்கிறோம், எங்கள் நம்பிக்கை என்ன, எங்கள் எதிர்காலம் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. அவர் புதிதாக வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சிறிது நேரம் அவர்களுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான்.
சரி, மனுஷனை தேவன் உண்டாக்கினார். அதான் முதலாவது ஆதாம். கிட்டத்தட்ட மண்ணினால் உருவாக்கி ஜீவசுவாசத்தை ஊற்றினான். மண்ணில உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த 60% திரவ பொருட்கள் மனுஷன் உடம்பிலே இருக்கிறது. இது விஞ்ஞான ரீதியான காரியத்தை நான் சொல்றேன். ஆகவே தேவன் மனுஷனை மண்ணிலே உருவாக்கினார். குரங்குல இருந்து மனுஷன் வரவே இல்லை, அது பொய். அப்படி என்ன, இங்க வர்ற எல்லா குரங்கும் மனுஷன் ஆகணுமே? இன்னைக்கு கொஞ்சம் சிந்திக்கு வரணும். நாங்கள் தேவன் முதலாவது ஆதாமை உருவாக்குறதுக்கு காரணம் தனது சாயலாக, தனது ரூபமாக உண்டாக்குவோம் என்று சொல்லி மனுஷனை மண்ணிலே இதன்று ஜீவ சுவாசத்தை அவர் மேல் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அவனால் ஆதாம். சரி, ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணியை உருவாக்க தேவன் ஒரு காரியத்தை அங்கே சொல்லி செய்கிறார். என்ன செய்கிறார்? அதிகாரம் பாருங்க, 18 வாசிங்க.
பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கு வேணும்ன்றார்.
சரி, அதே இதுல 21
அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயந்த நித்திரியை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார்.
ஹலோ, மனுஷங்க தேவன் உண்டாக்கினார் ஆதாமில எலும்புல இருந்து. ஆண்களுக்கு எவரும் வேண்டாம், இங்க போய் எச்சு எடுத்து பாருங்க. ஆண்களுக்கு ஒரு விலா எலும்பு குறை. காரணம், பெண்கள் கொண்டு கூட இருக்கு, ஆண்களுக்கு ஒரு விலா எலும்பு குறை. என்னன்னு சொன்னா, அந்த விலா எலும்ப ஆண்டவர் ஆதாமில இருந்து எடுத்திருக்க, எடுத்து அவர் ஏற்ற துணையை அவர் உருவாக்கியிருக்கிறார். அவர் சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், வெளிச்சத்தை உருவாக்கினவர், நட்சத்திரங்களை உருவாக்கினவர், மனுஷனை உருவாக்கினவர், மனுஷியை உருவாக்கினவர். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே அவர் உருவாக்கும் போது முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நான்காம் நாள், ஐந்தாம் நாள், ஆறாம் நாள், ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தால் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினால் அந்த நாளை தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு விஞ்ஞானிகள் காரியங்களை பார்த்த ஒரு அகழ்வில் எடுத்து இந்த காரியங்களை எடுத்து போட்டு இது எத்தனையோ மில்லியன் வருடம், எத்தனையோ கோடி வருடம் என்று சொல்றார். மூன்றாம் வசனத்திலிருந்து, அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் வசனத்தில் இருந்து நீங்க வாசித்து பார்த்தா, இந்த பூமி உருவாகி கிட்டத்தட்ட 6000 வருடங்களா முடிந்திருக்கிறார். 4000 ஆண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து இன்றைக்கு 2010 முடிய போகுது. கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்றதை உலகத்தை ஒவ்வொராக பிரித்தார் நம் தேவன். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த காலத்திலே வருவார் என்றதை குறித்து நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சரி, நம் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் தானே, ஒரே நாளிலே எல்லாவற்றையும் உருவாக்கிக்க முடியுமா? முடியாதா? உருவாக்கியிருக்க முடியும், ஆனா அவர் அப்படி செய்யவில்லை. அதுக்கான ஒரு காரியம், அதுக்கான ஒரு காரணம் தேவன் செய்திருக்கார். எந்த காரியத்தை செய்கிறாலும் தேவன் அதை செய்தே முடிப்பார். ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கு எப்படி எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எல்லாவற்றுக்கும் இந்த வேதத்தில் பதில் உண்டு. நீ இப்படி வாழக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவர். அவர் மீண்டும் ராஜாவா வரப்போகிறார். அது எந்த காலத்திலே, எந்த நூற்றாண்டிலே அவர் வரப்போகிறார் என்றதை வேதத்திலே இருந்து நாங்கள் பார்க்கும்போது, 6 முடிச்சு 7 அவர் ஓய்ந்திருந்தார். 7000 வருடத்திலே இயேசு வரப்போகிறார். அதுக்கான காரியங்கள் தேவன் சொன்ன காரியங்கள் மத்தேயு மாற்கு லூக்காவிலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நூற்றாண்டிலே, 7000 நூற்றாண்டிலே வரப்போகிறார். எப்போ, எந்த நிமிஷத்திலே, எந்த நாள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நீனும் நானும் எல்லாரும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது கடைசி காலம், இது கடைசி நேரம், கடைசி நிமிஷம். அநேக காரியங்களை கேட்டால் இன்னொரு பரம்பரையை நாங்கள் காணுவோமோ? இன்னொரு பிள்ளைகள் வளர்ந்து பெரிதாகி வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாத காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? நீ உலகத்திலே பாவம் பெருகி இருக்கிறது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17 லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நடந்த இது காரியங்களை அங்கே சுட்டி காட்டுகிறார். 17:28-30
லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
அப்படியே நடக்கும். நம் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் இல்ல, அம்மனுபுத்திரன் இல்ல பொய் சொல்றதுக்கு. நம் தேவன் சொன்னபடி நடக்கும். அவர் இந்த பூமியில வாழ்ந்தபோது சொன்ன காரியம் அப்படியே லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே பூமியிலே நடக்கும். அவர்கள் என்றார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், பெண் கன்றுனார்கள், என்ன சொல்றார், லோத்தின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே இந்த பூமியிலே நடக்கும். பாவம் பெருகி போச்சு. ஆதாமை எவ்வாலையும் உருவாக்குகிற போது ஒருவனுக்கு ஒருத்தி தான் உருவாக்கினான். இன்றைக்கு அதெல்லாம் போச்சு. அநேக ஆலயங்களிலே பெண்களை பெண்கள், ஆண்களை ஆண்கள் மணக்கிறதுக்கு அவர்கள் ஒத்துரட்டி கொடுக்கிறார், செய்து வைக்கிறார். அமெரிக்காவில், ஹோலாண்டில் எல்லாம் சேச்சொழியும் இந்த காரியங்கள் நடக்கிற. பாவம் இங்க எப்படி பெருகி போயிச்சு பாருங்க. இந்த சேத்தை விட்டு வாசலை விட்டு ரகனா பாக்குற போஸ்ட் நடக்கும். இன்டர்நெட் முந்திதான் வெளியில போய் பாவத்தையும், இப்ப இன்டர்நெட் நல்ல காரியங்கள் இன்றைக்கு இன்டர்நெட்ல அநேக சில காரியங்கள் நல்லது இருக்கு, ஆனா அது ஆபத்தானது. அது அநேக காரியங்கள் இருக்கு, அநேக அசுத்த காரியங்கள் இருக்கு. டிவி அடுத்த செல்போன், உலகத்திலே அதிக செல்போன் உபயோகிக்கிற எந்த நாடு தெரியுமா உங்களுக்கு? இந்தியா. உத்தரப்பிரதேசத்தில் தடை செய்திருக்கிறாங்க. எந்த தடை தெரியுமா? திருமணம் முடிக்காத ஆண்களோ பெண்களோ இளம் வாலிபர் யுவதிகளோ கண்டி பாவிக்க இயலாது. அதனால் பெரிய பெரிய காரியங்கள் நடந்ததனால் குற்ற செயலுக்காக இந்த காரியத்தை நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இளம் வாலிபர் யுவதியில பாருங்க, நான் கண்டிருக்கிறேன் கண்ணான். படுக்க போய்க்கே என்ன தெரியுமா? கண்டியும் இன்டர்நெட்டும். புதிய ஒலிம்பிக்கையும் பார்த்தா லெட்டர் போட ஒலிம்பி வரும். பல்லு திட்ட மாட்டாங்க, முகம் கழுவ மாட்டாங்க, டொய்லெட்ல போயிருக்க மாட்டாங்க. இன்டர்நெட் அப்படியே லெட்டர் போட வருவாங்க, லெட்டர் கண்டி கூட வருவாங்க. படுக்கையும் அது ஒலிம்பிக்கையும் அதுதான். நல்ல நல்ல காரியங்கள், படிக்கிற காரியங்கள் இதன்ற காரியத்துக்கு தேவை, நல்லது. ஆனா பாவம் பெருகி போயிட்டு, நாம் அதிக லோத்தின் நாட்களில் எப்படி நடந்ததோ அக்கிரிக்கிரியாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அக்கினி இறங்கி சோதம் குமரா படிச்சது. இன்னைக்கு அமெரிக்காவை பாருங்க, வல்லரசு நாடான ரஷ்யாவை பாருங்க, எல்லா ஆயுதங்களையும் செய்து வைத்துக் கொண்டு தங்கிற ரஷ்யாவை போல 10 நாடுகளை அழிக்கக்கூட ஆயுதங்களை செய்து வைத்திருக்காங்க. அமெரிக்கா பார்த்தா அதே காரியங்களை செய்து வைத்திருக்காங்க. இப்ப ஒரு தோக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி எடுத்து சுட்டால் அவர் எலக்ட்ரிக் மாதிரி அவர்கள் பாயும், அவர் சாக மாட்டார், மயங்கி விழுந்துருவார். அப்ப குற்றவாளிகளை பிடிப்பது ஈஸியா இருக்கும். அப்ப இந்த உலகம் அக்கிரிக்கிறதா தான் பிடிக்கப்பட்டிருக்கு. நாங்க காண்கிற பூமி எல்லாம் ஒரு நாளைக்கு அழியத்தான் போறது. ஆண்டவரே சொல்ற, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது. நாம் வாசிக்கிற வார்த்தைகள், கொண்டு தெரிகிற வார்த்தைகள் ஒழியாது. அது நியாயம் தீர்க்க போறது, அது வரப்போகிற லோத்தின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே இந்த பூமியில நடக்கிறது. நாம் அதிக ஜாக்கிரதையா கவனமா இருக்க வேண்டிய அவசியம். இதே மத்திய 24 அதிகாரத்திலே 36-39 வரையும் பார்த்தால் அங்க ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரே பழைய ஏற்பாடு நடந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். மத்திய 24 அதிகாரம் 36-39 வரையும் பார்த்தோம். மத்திய 24 அதிகாரம் 36-37.
அந்த நாளியையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
என்ன சொல்றீங்க? லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். இங்க சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, கிட்டத்தட்ட 150 வருடங்கள் கப்பல் கட்ட சென்றது. அப்ப 150 வருடம் பிரசங்கப்பட்டு ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அட பிள்ளைகளும் மருமக்களும் மனைவி எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் வந்து சேர்ந்து கப்பல், ஒரு மனுஷன் வர. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே லோத்தின் நாட்கள் நடந்ததை சுட்டி காட்டுகிறார், நோவாவின் காலத்தில் நடந்ததை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே அவர்களுடைய சீஷர்கள் அவருடைய வருகையை அன்று நாளே எதிர்பார்த்தார்கள். இன்றைக்கு எத்தனை வருடங்கள்? அப்ப நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதே 24 அதிகாரத்திலே ஆண்டவர் இன்னொரு உவமை காரியத்தை சொல்லுகிறார். 32-36 வரையும் வாசம்.
அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோண்டி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அத்திமரத்தினால் ஒரு உவமையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் துள்ளிவிட்டு எவ்வளவு காலம்? 50 வருடம் முடிவடைந்து அப்ப வாசல் அருகே நிக்கிறார். வாசல் என்ன செய்யிருவ? கதவு திறக்க நேரம் செல்ல. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை சொல்லும் போது நாம் அப்படி இருக்க வேண்டும், நாங்கள் உணர வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும், நாம் இப்படியான நாட்களில் வாழுகிறோம் என்றதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய முதலாவது வருகைக்கு நாங்கள் சந்தோஷம் கழிப்பு செய்கிறது நல்லது, ஆனால் இரண்டாவது வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். லோத்தின் நாட்கள் நடந்த போல, நோவாவின் காலத்தில் நடந்த போல, அத்திமலன் துள்ளிவிட்ட போல வாசலறியே அவர் நிற்கிறார். ஆகவே நாம் ஆயத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். அதே காரியத்தை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் எடுத்துக்கொள்ளப்படுவார், யார் கைவிடப்படுவார் என்ற காரியத்தை குறித்து கூட அவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கத்தில் லூக்காளுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே 34-36 வரையும் கத்தால் 3 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். மத்தியில 24 அதிகாரத்திலும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதை சொல்லுகிறேன் கேளுங்கள். அதுல என்ன நடக்குது என்று சொன்னால், 34 அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருந்த ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன்
கைவிடப்படுவான்.
ஆண்டவராய் இயேசு. அப்ப ரெண்டு பேர் பெட்டில படுத்திருக்கும் போது அது இரவு வேளையாயிருக்கிறது. அப்ப ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன்
கைவிடப்படுவான்.
அடுத்தது ரெண்டு பெண்கள் திரிகை தெரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை வேலையா இருக்கலாம் அல்லது மாலை வேலையா இருக்கலாம், திரிகை திரித்துக் கொண்டிருக்காங்க. கிரைண்டர் இருக்கு, பிரச்சனை இல்லைல்ல. சரி, ரெண்டு பேர் திரிகை திரித்துக்கால் ஒருவர் ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். பாருங்க எப்படி ரெண்டு பேரும் திரிகை அரிச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரே படுக்கையை தான் படுத்திருக்காங்க. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், வயலிலே ரெண்டு பேர் என்ன செய்வார்கள், வேலை செய்து கொண்டிருக்கார்கள். பகல் வேலை, வயலில் ரெண்டு பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒரு பிரசங்கியார் காரியத்தை சொன்னார், நாங்கள் நினைக்கிற ஆக்களை விட நாம் நினையாத ஆக்கள் பரவத்திலே முந்திக்கொள்ளே. ஆகவே ரெண்டு பேர் படுத்திருக்கும் போது ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படும், ஒருவன் விடப்படுவான். ரெண்டு பேர் திரிகை திரிப்பார்கள், ஒரு தீடுக்கு ஒரு கைவிடப்படுவான். அடுத்தது ரெண்டு பேர் வயலில் வேலை செய்வார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆகவே நாம் அதிக ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் வஞ்சிக்கப்படாதபடி அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதத்திலே பார்த்தால் கிட்டத்தட்ட ஒருவர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 25-30 வசனங்களுக்கு ஒரு இடத்திலேயாவது ஆண்டவராய் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். பைரங்க வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். அப்படி என்று சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நிருபத்திலே இருந்து அவருடைய வருகை குறித்து சொன்ன கிட்டத்தட்ட 7 வசனங்களை பார்த்து நாங்கள் செபித்து கடன் செல்ல போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், தெசலோனிக்கேயர் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே சொல்லப்பட்ட வசனங்களை வாசித்து அதில் உள்ள காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால், அவருடைய இரண்டாவது வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறது. அதுக்கான காரியங்கள், சம்பவங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறீர்கள், உணர்றீர்கள், சிந்தியுங்கள். ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த தேசநிலைக்கு நிறுவனத்திலே கிட்டத்தட்ட 7 வசனங்களிலே அப்போ சொன்ன பவுல் மூலம் சொல்லி எழுதப்பட்டு எங்களுக்கு வச்சிருக்கிற காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆகவே 1 தேசகம் 1 10 வசனத்தை நாம் வாசிப்போம்.
அவர் மரித்தோர் இருந்து எழும்பினவரும் இருவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாயிருக்கிற அவருடைய குமாரனாய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
அவர் மரித்தோர் இருந்து எழும்பினவரும், நாம் ஆராதிக்கிற தேவர் உயிரோடு இருக்கிறார். அதனால நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி வந்து தேவனை ஆராதி துதித்து போற்றுகிறோம் என்றால், அவர் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து சதா காலமும் ஜீவிக்கிறார். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தராய், மகிமை பொருந்தினவராய் அவர் வரப்போகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் அவர் வரப்போகிறார். ஆகவே முதலாவது அவர் மரித்தெழுந்து எழுப்பின வேறு. ஆகவேதான் நாங்கள் ஆறு எங்கள் நம்பிக்கை, எங்கள் விசுவாசம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வன் அவர் ஜீவிக்கிறார். பேசுகிற மனிதனுக்கு பேசுகிற தெய்வம் வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த அடுத்த வசனத்தை பார்க்க, இனி வரும் என்ன என்ன சொல்லப்பட்டது, கோப இனி வரப்போகுது. அந்த கிறிஸ்துவில் ஒரு ஆட்சி வரப்போகுது, 7 வருஷ ஆட்சி, உபத்திர காலம், மகா உபத்திர காலம், இந்த காரியங்கள் வரப்போகிறது. இனிவரும் கோப ஆக்கினேன் என்று எங்களை நீக்கலாக்கி ரட்சிக்கிறமாய. அப்ப எங்களை அந்த கோப ஆக்கினேன் என்று எங்களை ரட்சித்து அவர் எடுத்துக்கொள்ள ரகசியமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் எடுத்துக்கொட்ட பின்பு அந்த கிறிஸ்து ஆளுகை பூமியில தினம் உபத்திர காலமும் மகா உத்திர காலம் கிருபையின் காலம் முடிஞ்சு போகும். அன்பு கனிஞ்சு போகும். மனுஷர் விரும்புக்காரகராய், அநீதி செய்கிறவளாய், அட்டீருள் செய்கிறவளாய் இருப்பார்கள். அதுக்கு பிறகு புறஜாதியாருக்கு ரட்சிப்பு இல்லை. நம்ம வேதத்திலே வாசித்து அறிந்த அளவிலே புறஜாதிக்கு பிறகு ரட்சிப்பு இல்லை. அப்ப இதுவே காலம், இதுவே மீட்பின் காலம். ரட்சிப்பு என்று சொன்னால் மீட்கிறது, உன்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பரம்பரை சாபத்திலிருந்து மீட்கிற காரியங்கள். இப்ப கோப ஆக்கினை என்று எங்களை தப்பிக்க அவர் வரப்போகிறார். அவருடைய குமார இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறியீர்களா? நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற எங்கள் நம்பிக்கை, எங்கள் விசுவாசம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மீண்டும் வரப்போகிறார். ஒரு நொடி பொழுது, ஒருமை பொழுது நாங்கள் மர்வமாய் எடுத்துக்கொள்ளப்படுறோம். முதலாவது காரியம், அவர் வரப்போகிறார். சரி, 2 வசனத்தை குறித்து பார்த்தால், 1 Thessalonians 2:19 வசனத்தை வாசிங்க.
எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீழுடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்.
ஹலோ, எப்படி இருப்பீர்கள்? எங்களுக்கு நம்பிக்கை, சந்தோஷம். என்னை உலகத்தில் உருகே இன்னொன்னு காரியத்தில் சந்தோஷம் செய்கிறாங்க. சிலருக்கு ட்ரிங்க்ஸில் சந்தோஷம், சிலருக்கு உபச்சாரம் செய்கிற சந்தோஷம், சிலருக்கு வேசித்தனம் செய்கிற சந்தோஷம், சிலருக்கு சிகரெட் குடிப்பதில் சந்தோஷம் இல்லையா, சிலான குளிர். நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், சிகரெட்டுக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் அணுகப்பட்டிருந்தேன். ஆண்டவர் 2 தொட்டாரோ, 88 அதில் ஒரு வெறுப்பையும் ஒரு விருப்பமின்மை ஆண்டவர் உண்டாக்கினார். புதிய வர்றவர்களுக்கு இந்த நாட்டிலே யார் பார்க்கிறார்கள்? உறவினர் இருக்கிறாரா? சிறோல் என்ற பயப்படுவார். பெரியப்பா பார்க்கிறார், இல்லாட்டி அப்பாண்ட ஃப்ரெண்ட் பார்க்கிறார், அம்மாண்ட ஃப்ரெண்ட் பார்க்கிறார், அங்க போய் சொல்லிடுவார்கள். பள்ளிக்கூடத்தில் ஆறோரு பொம்பளை பிள்ளையோட காய்ச்சல் இருந்தாலும் நான் வீட்டை போறதுக்குள்ள நீஸ் வீட்டை போயிரு. ஆனா இந்தியா விரும்ப இல்லை, ஆறு கேட்கிறது ஆறு எந்த காசு எனக்கு காசு தர்றாங்க நான் செய்யறேன். ஜாக்கிரதை, வஞ்சிக்கப்படாதருங்கள், எச்சரிக்கையாருங்கள். என்று சொன்னால் எங்கள் நம்பிக்கை யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கார். யாரும் எவரும் தர முடியாத சந்தோஷத்தை அவர் தருவார். அந்த சந்தோஷம் வேண்டுமென்றால் அவன் ஆசையை கேட்கவில்லை, உன் அம்சத்தை கேட்கவில்லை, உன் உள்ளத்தை கேட்கிறார். நீ இருதயத்தை அவருக்கு கொடுத்த ஆனால் நான் அப்படிதான் கொடுத்தேன். 88 ஆம் ஆண்டு நான் மனைவி ஒரு நெய்டை மனைவி பார்க்கல, மனைவி என்ன பார்க்கல சொன்ன உடனே அந்த இடத்துல இயேசு நண்பை சொன்ன நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் ஒப்பு கொடுத்தோம். அன்றைக்கு எங்களோட இருந்த பரம்பரை பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி யாரும் எவரும் தர முடியாத சந்தோஷம் சமாதானம் எங்கள் இதயத்தில் நிறைத்த பிள்ளையும் பிள்ளைகளும் இழந்து பிள்ளைகளும் வளர்ந்து பிள்ளைகளும் கல்யாணம் முடித்து அவரும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். அவரும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறார். ஆண்டவருக்கு ஏதோ தங்களால் இயன்ற ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவின் நம்பிக்கையும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியும் கிரீடமாய் நாம் தேவனுக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தை நீங்கள் எல்லாவா அப்படி இருப்பீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேண்டும். உங்கள் நடக்கைகள், உங்களோட பேச்சுக்கள், உங்களோட போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலருடைய பேச்சுக்களை கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கிறது. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை கொண்டு இருக்கிறோம், வாயின் பேச்சுக்களை பார்த்தால் உலகத்தில் விட மோசமா இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையா கவனமாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்து இந்த தேசலோனிக்கே நிருபத்திலே சொன்ன மூன்றாவது காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். 1 தேசலோனிக்கேயர் 3:13.
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக புளியற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
எப்படி இருக்கணும்? இவ்விதமா நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரும் கூட வரும்போது, சும்மா தனியே வரே இல்ல. அவர் மறிச்சு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த போது பிரேத கல்லறைகள் திறந்தது. அந்த பரிசுத்தவான்கள் கூட அவர் வரப்போகிறார். ரகசியமா வரப்போகிறார். வரும்போது நீங்கள் அவர் நம்முடைய பிதாவை தேவனுக்கு முன்னால் எப்படி இருக்க வேண்டும்? பிழையற்றவர்களாய் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு இதுதான் இல்ல கஷ்டம். மனவாளனாய் மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வரப்போறேன். அங்க பிழையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், கரைதுறையற்றவர்களாய், இன்னும் வேதத்தில் வசனங்கள் இருக்கு, இட்டற்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும், பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அப்போதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த ரெண்டு பேர் நித்திரைக்கு ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்ட போய் எடுத்துக்கொள்ளப்படும். ரெண்டு ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகள் அறுக்கு போய் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட போல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ரெண்டு பேர் வயலில் வேலை செய்ய போய் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட போல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே நாம் அதிக ஜாக்கிரதையா எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. சரி, 4வது காரியத்தை பார்ப்போம். 4வது அதிகாரம் இது ரகசிய வரியை குறித்து சொல்லப்படுகிறது. 16-17 வசனம்.
ஏனெனில் கட்டதாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் சேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
எங்களுக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லை. ஆவிக்குரிய சரணம் கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் விட்டுட்டு போக போறோம் பூமியில. மணிக்கூடு, கண்ணாடி, இங்க உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறோம். ஒன்றையும் கொண்டு போய் கத்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவருக்குள்ளே மறித்தவர்கள் முதலாவது பிரேத கல்லறையிலிருந்து எழுந்திருப்பார்கள். அடுத்தது என்னது? பின்பு உயிரோடுக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம். ஆகவே இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் ஒருவரை என்ன செய்யுங்கள், தேற்றுங்கள். ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாய், அவருடைய சமூகத்தில் இருக்கத்தக்கதாய் நாங்கள் ஒவ்வொருளையும் தேற்றபடியாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், வஞ்சிக்கப்படாதபடி இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும், காலத்தை நிதானித்து அறிந்து கொள்றவர்களா இருக்க வேண்டும். அஞ்சாவது வசனத்திலே பார்த்தால், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றம் அற்றதாய் காக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. 5:23
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக.
காக்கப்பட வேண்டும், குற்றமற்றதாக இருக்க வேண்டும். என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. இதாவது காரியம் வந்திருந்தால் உடனடியாக நீங்க மறந்துடுங்க. வெற்றிக்கு போகும்போது ஆரோட என்ன கதைச்சீங்க, என்ன பேசுறீங்க, எந்த வித கசப்போ, எந்த வித கோபமோ, எந்த வித தர்க்கமோ, குற்றமற்றவர்களா இருக்க வேண்டும், கரதலையற்றவர்களா இருக்க வேண்டும். அப்போது நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். சமாதானத்தின் தேவன் தாமே, அவருக்கு பேர் என்ன? சமாதானத்தின் பிரபு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்றப்பது அதைத்தான் நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட அதை எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டேன். 5 நாமங்கள் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பிறப்பில் அவருக்கு கொடுக்கப்பட்ட 5 நாமங்கள் குறித்து பார்த்து விட்டு அப்படியே விட்டுவிட்டு அதுல ஒன்று சொல்லுகிறது சமாதானத்தின் பிரபு. இங்க சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவருடைய ரத்தம் சக்கல பாவங்களை நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றதாக இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயர் கோயிலே பாருங்கள், இப்போ 5 வசனத்திலே எத்தனை காரியங்களை பார்த்துட்டோம், 5 இடத்துல பார்த்துட்டோம். அப்போ 25 வசனத்துக்கு குறைவு உள்ள இடத்திலே தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டது. அவருடைய இரகசிய வருகை, பாருங்க வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நாம் எப்படியா இருக்க வேண்டும்? குற்ற அற்றவளா இருக்க வேண்டும். அப்போது நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அடுத்தது 6வது காரியம் இப்பதான் 2 தசலோனிக்கேயருக்கு போகிறோம். இப்ப 2 தசலோனிக்கேயர் 7:8
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் விவாதித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும்.
பாருங்க, தேவனை அறியாதவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு
கீழ்ப்படியாதவர்கள்
கீழ்ப்படியாதவர்களை குறித்தும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி. அவர் நீதியாய் நியாயந்திக்க பூமிக்கு வருகிறார். வாசிதங்கள் அவர் வருகிறார். நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடும் தேவன் நியாயந்திக்க போகிறார். யாரும் எவரும் தப்ப முடியாது. இன்னைக்கு நாங்க கேட்டான ஆறு கேட்டான ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க சாட்டு போக்கு சொல்லலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சொல்லிவிடலாம். ஆனால் போகிற ஆகவே நாம் சொல்லப்படுறது, கர்த்தரா இயேசு நமது வல்லமையின் தூதரோட ஜுவாலித்து எரிகிற அக்கினியோட, பட்சிக்கிற அக்கினியோட வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். தீர்ப்பு கொடுக்கிறார். பகிரங்க வருகை குறித்து சொல்லப்படும். தெசலோனிக்கேயில மட்டும்தான் நாங்க பார்க்கிறோம், வெளிப்படுத்தல போகல. மற்ற காரியம் வெளிப்படுத்தல போனா இங்கும் அநேக காரியங்கள் இருக்கு. எக்காலங்கள், ஏழு தூதர்கள், அநேக காரியங்கள் இருக்கு. சரி, கடைசியாக ஏழாவதாக நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது. இரண்டாம் அதிகாரம் முதல் அவசரம்.
அன்பியின் சகோதரரே, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால்,
சொல்லப்பட்டிருக்கிற பவுல் சொல்லுங்கள், அன்பியும் சோதரி நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாய், காலத்தை நிதானித்து அறிந்து கொள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். ஏன் சொன்னால் இந்த 7000 ஆண்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எப்போது என்ன டேட்டிலே எந்த தேதியில வருவார் யாருக்கும் தெரியாது. பிதாவுக்கு தான் தெரியும். அந்த நாளையே அந்த நாளை குறித்து யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு வரப்போறா என்றதுக்கு ராஜ்யத்துக்கு ராஜ்யம் ஆண்டவர் சொன்னது, லோத்தின் காலத்தில் நடந்தது போல, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். அத்திமரத்தில் நீங்கள் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்து உபதேசித்த காரியத்தையும் அவர் சொன்ன காரியங்களும் நாங்கள் செய்வது கஷ்டமானது கடினமானது அல்ல. அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் தெளிவினத்திலே பிசாசு என்ன செய்வேன்னா தாக்குவான், செய்யும்படியா. ஆண்டவர் என்ன செய்வார் சொன்னால், எங்கள் பிறவினத்திலே எங்களுக்கு அது பலம் தருவார். அதை மேற்கொள்ளத்தக்கதா, அதை ஜெயங்கொள்ளத்தக்கதா, வெற்றி கொள்ளத்தக்கதா அவர் ஜெயம் தருவார். என்றால் விவேகத்தில் பார்க்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன், ஏழு சபைகளை குறித்து சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்றுதான் சொல்லப்படுகிறார். ஜெயத்தை தேவன் தந்திருக்கிறார். வெற்றி பெற வேண்டியவர் நாங்கள். அவன் வருகையிலே ரகசியங்களிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது நாங்கள். அவன் நாங்கள் எச்சரிக்கையாய், ஜாக்கிரதையாய், அதிக கவனமாய் நிதானித்து அறிந்து, இன்றைக்கு உலகம் எப்படியா இருக்குது என்ற காரியத்தை யோசித்து அறிந்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால் தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப் போகிறார். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தராய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே எல்லாரும் தேவ சமத்தில் ஒளிமை நின்று ஒரு விசை எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாம் கடந்து செல்வோம்.